الله رب العالمين، ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا تفشلوا وتذهب ريحكم واصبروا، إن الله مع الصابرين. الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة، إن الله مع الصابرين. الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியயாக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால், ஜும்ஹாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ, அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா நம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு, முதலாவதாக இவ்வடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இஸ்லாமிய மாதங்களில் முக்கியமான ஒரு மாதம் தான் நாம் இருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலினுடைய மாதத்தின் இறுதி பகுதியை அடைந்திருக்கிறோம். பனிரண்டு மாதங்களுள் மூன்று மாதங்களிலே அதற்காக தயார் நிலையில் ஒரு ஹாஜி இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் மூன்று. அதில் ஒன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலினுடைய மாதம், அடுத்து வருகின்ற துல்கஅதாவுடைய மாதம், மூன்றாவது தான் இஸ்லாமிய மாதங்களில் இறுதி மாதமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டில் இருந்து வரையறுக்கப்பட்ட ஹாஜிகள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி, புனித பயணத்தை நோக்கி, ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்ற ஆயத்தங்களிலே முன்னாயத்தங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த ஆண்டு யாரெல்லாம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய உடலாலும் உள்ளத்தாலும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய முழுமையான பயணத்திற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்தருள்வானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜும் மப்ரூரானதாக அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. யார் யாருக்காக அந்த புனித இடங்களில் துஆ கேட்கிறார்களோ, அவர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து அங்கீகரித்தல்வானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜு மப்ரூரானதாக அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் அங்கீகரித்தருள் புரிவானாக. அந்த இடத்திற்கு சென்று புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்கு யார் யாரெல்லாம் துஆவோடு ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அப்பேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த அரும்பெரும் பாக்கியத்தை மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுக்கு தபாரக் தஆலா எங்களை இந்த உலகத்தில் ஹைர உம்மத்தாக படைத்திருக்கிறார். உலகத்தில் தோன்றிய சமுதாயங்களுள் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், ஹைர உம்மத் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எங்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான். இந்த சமூகத்தினருக்கு அல்லாஹ் வைத்த சிறப்பான பெயர் ஹைர உம்மத், நல்ல உம்மத், நலவான உம்மத் என்ற ஒரு சிறப்பான பெயரை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறான். அந்த பெயரை நாம் ஏன் பெற்றிருக்கிறோம் தெரியுமா? நீங்கள் நலவுகளை மக்களுக்கு ஏவுகிறீர்கள், பாவத்திலிருந்து மக்களை தடுக்கிறீர்கள். இரண்டு பிரதான அம்சங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். நீங்கள் ஏன் ஹைர உம்மத்து தெரியுமா? நலவுகளை ஏவுகிறீர்கள், நல்ல விடயங்களை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பரஸ்பரமாக எடுத்துச் சொல்லுகிறீர்கள், மற்ற மக்களுக்கு எடுத்து செய்யுமாறு எடுத்து செல்லுமாறு நீங்கள் அவர்களை பார்த்து பணிக்கிறீர்கள். அதே நேரத்தில் பாவமான அருவறுப்பான தீய கெட்ட குணாதிசயங்களிலிருந்து நீங்களும் தவிர்ந்து கொள்ளுகிறீர்கள், மற்றவர்களையும் தவிர்ந்து நடக்குமாறு நீங்கள் அவர்களை பாவமான காரியங்களை தடுக்கின்ற இந்த இரண்டு விடயமான நன்மையான காரியங்களை ஏவுகிறீர்கள், பாவமான காரியங்களில் மக்களை தவிர்ந்து நடக்குமாறு நீங்கள் பணிப்பதன் காரணமாக குந்தும் ஹைர உம்மத், நீங்கள் ஒரு ஹைர சமுதாயமாக உலகத்திலே வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் இதனை பார்த்து எங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் தான் உலகத்திலே தோன்றிய சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம். நாங்கள் தான் உலகத்திலே தோன்றிய சமுதாயங்களில் இறுதியானவர்கள். எங்களுக்கு பின்னால் எந்த நபியும் வரப்போவதில்லை. இந்த சமூகத்தினருக்கு பின்னால் இன்னமொரு நபியோ, இன்னமொரு சமுதாயமோ, இன்னமொரு கௌமோ இந்த உலகத்திலே தோன்றப் போவதும் இல்லை. நாங்கள் தான் உலகத்திலே வாழக்கூடியவர்கள். எங்களுடைய நபியுடைய வருகையோடு இந்த உலகத்திலே நபித்துவம் முற்று பெற்று விட்டது. எதற்கு பின்னால் எந்த நபியோ எந்த ரசூலோ வரப்போவது கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் பல கூட்டங்கள் பல பிரிவுகளாக பிரிந்து செல்லுவார்கள். சுமாராக 73 கூட்டங்கள் என்னுடைய உம்மத்திலே பிளவுபடுவார்கள், பிரிந்து கொள்வார்கள், சண்டை சச்சரவுகளிலே மண்டையை உடைத்துக் கொள்வார்கள், குழப்பங்களிலே இருப்பார்கள். அந்த 73 கூட்டங்களுள் ஒரே ஒரு கூட்டம் தான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக வழிபடுவார்கள். இந்த ஒரு கூட்டம் மாத்திரமே ஜன்னத்தை அடைவார்கள், சுவர்க்கத்தை அடைவார்கள். 72 கூட்டங்களும் அநியாயக்காரர்களாக வழித்தவறியவர்களாக பலாலத்தனுகின்ற பாவத்திலே மூழ்கி இருப்பார்கள், இவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமினுடைய காலையும் மாலையும் இரவும் பகலும் வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமை என்கின்ற கயிற்றின் ஒரே அணியின் கீழால் ஒற்றுமைப்படுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நீங்கள் எவ்வாறு ஹைர உம்மத், சிறந்த உம்மத் என்ற சிறப்பு பெயரை பெற்றிருக்கிறீர்களோ அந்த ஹைர உம்மத் என்கின்ற சிறப்பு பெயருக்கு ஒரு அழகான அணிகலன், ஒரு வரைவிலக்கணம் தான், நீங்கள் ஒரு தலைமைத்துவத்தின் கீழால் கட்டுப்பட வேண்டும், ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும், ஒரு இமாமுக்கு கட்டுப்பட வேண்டும், ஒரு நீதியான நேர்மையான ஒரு தலைமைத்துவத்தின் கீழால் நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற இஸ்லாத்தின் கொள்கைகள் எங்களுக்கு அழகாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நீங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக முதலாவதாக வழிபடுங்கள். நாங்கள் யாருக்கு முதலாவதாக கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் வழிபட வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு வழிபட்டு விட்டோமா? மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிலே இருக்கின்ற உமராக்கள், தலைவர்கள், அமீர்மார்கள், இவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள். அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லாமல், இஸ்லாமிய ஷரீஅத்துடைய வரம்பு மீறாமல், நல்ல விடயங்களிலே உங்களை அணுகுகிறார்களா, உங்களை வழிபடுத்துகிறார்களா, உங்களுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார்களா, அந்த ஆலோசனைக்கு கட்டுப்படுங்கள். அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நடத்தைக்கும் நீங்கள் மரியாதை கொடுங்கள். எனவே அல் குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்படுங்கள், அவருடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். மூன்றாவதாக குர்ஆன் சொல்லுகிறது, உங்களிலே இருக்கின்ற உமராக்களான தலைவர்மார்கள், நிர்வாகிகள், தலைவர்மார்களுக்கு நீங்கள், அமீர்மார்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இவைகளை எல்லாம் எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே திறமேற்கொண்டு எடுத்து நடக்கிறானோ இவன் தான் இந்த உம்மத்திலே ஹைர உம்மத், சிறந்த சமுதாயத்தில் உள்ளவன் என்பதனை இந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்கள் ஒற்றுமையான சமுதாயம், நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பிரிந்துவிட மாட்டோம், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான எந்த செயலிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம், பாவமான காரியங்களிலே நாங்கள் ஈடுபட மாட்டோம், அநியாயம் செய்வதிலே நாங்கள் ஒன்று சேர மாட்டோம், மற்றவர்களுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் பறிப்பதில் நாங்கள் ஒன்று சேர மாட்டோம், கூட்டி சேர மாட்டோம், சமுதாயத்தின் மேம்பாட்டுக்காக, நலவுக்காக, நல்ல காரியங்களுக்காக நாங்கள் ஒத்தாசையாக ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்படுவோம். இதுதான் தலைமைத்துவத்திற்கு கீழால் நாங்கள் வழிபட்டு கட்டுப்பட்டு வாழுகின்ற ஹைர உம்மத்திற்குரிய அடையாளங்களாக இருக்கிறது. பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை பார்த்து சொல்லுகிறார், வஅதீஉல்லாஹ வரசூலு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியது ஒரு ஆயத், பிறிதொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகிறார், வஅதீஉல்லாஹ வரசூல, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் நீங்கள் முழுமையாக வழிபடுங்கள். வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்கள் மீது பரந்தாக ஆக்கிய கடமைகளை சரியாக நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நாளாந்தம் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய அல்லாஹ்வுடைய கடமை என்ன? பஜ்ர் தொழுகையிலிருந்து இஷாவுடைய தொழுகை வரைக்கும் நாளாந்தம் ஒரு முஸ்லீம் அந்நேரத்திற்கு நேரம் தொழுது வருவது அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்ற வழிபாடு, இபாதத். ரசூலுக்கு வழிபடுவது என்றால் என்ன? பரந்தான தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கின்ற சுன்னத்தான தொழுகைகளை தொழுது வருவது ரசூலுக்கு வழிபடுவது. முஸ்லீமை கண்டால் புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லுவது, வீட்டிற்குள்ளே நுழைகின்ற நேரத்திலே வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லிக் கொண்டு பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைவது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுவது. வலது கையால் உண்பதும், வலது கையால் கொடுப்பதும், வலது கையால் குடிப்பதும் ரசூலுக்கு வழிபடுவது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்கள் யோசிக்கிறோம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவது என்றால் என்ன? நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்பது மட்டுமா அல்லாஹ்வு ரசூலுக்கு வழிபடுவது? இல்லை, நான் முஸ்லீம் என்பதை நிரூபிக்கின்ற அமல்களைத்தான் உங்களுக்கு நான் சிலவற்றை இந்த இடத்திலே அடையாளப்படுத்துகிறேன். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான், அல்லாஹுடைய கடமையை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய சுன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். இந்த இரண்டையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவதாக இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் ஒரு உண்மையான ஆழமான கருத்தை வலியுறுத்துகிறான். என்ன கருத்து தெரியுமா? வலா தனாஸாவூ, எந்த கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் கருத்து முரண்பட்டு பிரிந்து விடாதீர்கள். உங்களுக்குள்ளே பல கருத்துக்கள் இருக்கலாம், உங்களுக்குள்ளே பல அபிலாஷைகள், விருப்பு வெறுப்புகள் உங்களுக்கு மத்தியில் இருக்கலாம். சில சில அற்ப காரணிகளுக்காக, அற்ப விடயங்களுக்காக, உலக ஆதாயங்களுக்காக முட்டி மோதிக்கொண்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். குடும்பம் குடும்பமாக பிரிந்து சின்னா பின்னமாகி விடாதீர்கள். முகத்தை பார்த்தாலே திருப்பிக் கொண்டு சலாம் சொல்லாமலும் சிரிக்காமலும் உங்களுடைய முகத்தையும் முதுகையும் திருப்பிக் கொண்டு நீங்கள் நடக்காதீர்கள். நீங்கள் ஒரு சமுதாயம், ஒரு நபியுடைய உம்மத், ஒரு அல்லாஹ்வுடைய ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு உம்மத், ஒரே கிபிலாவை கிபிலாவாக திசையாக எடுத்துக்கொண்ட சமுதாயம், ஒரே குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதமாக எடுத்துக்கொண்ட சமுதாயம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் அதனைத்தான் சொல்லி காட்டுகிறான், நீங்க ஹைர உம்மத், சிறந்த உம்மத். எப்போது தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நீங்கள் முழுமையாக வழிபடுகிறீர்கள், ரசூலுக்கு வழிபடுகிறீர்கள். எந்த கட்டத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பிரிந்து விடாமல் ஒற்றுமையின் அந்த கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறீர்கள். இப்போது நீங்கள் ஹைர சராமத்து நிறைந்த உம்மத்தாக இருக்கிறீர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், வலா தனாஸு, அற்ப காரணிகளுக்காக கருத்து முரண்பட்டு பிரச்சனைகள் பட்டு புலவுகள் பட்டு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அப்படி பிரிந்து விடுவீர்களேயானால் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? ஒற்றுமையாக வாழ்ந்த சமுதாயத்தினராகி நீங்கள், ஒற்றுமையாக வாழ்ந்த குடும்பம் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மத்தியிலே நடைபெறுகின்ற விபரீதங்களும் ஆபத்துக்களும் என்ன தெரியுமா? உங்களுடைய தைரியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக தந்திருக்கின்ற தைரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது. யானையின் பலம் யானைக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். ஒரு முர்மீனுடைய பலம் ஒரு முர்மீனுக்கு தெரியாது. ஒரு முர்மீனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற சக்தி வலு ஒரு கண்ணியம் ஒரு முர்மீன் அறியாதவனாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹும் ரசூலும் அறிந்த அளவுக்கு ஒரு முர்மீனுடைய கண்ணியத்தை இந்த உலகத்தில் யாரும் அறிந்தது கிடையாது. அதனால் தான் அவர்களுடைய பலத்தையே அவர்களுடைய கண்ணியத்தையே அறியாத சமுதாயமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் அப்படி பிரிந்து விடுவீர்களே ஆனால் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் குழப்பமடைந்து பல அணிகளாக பல தப்புகளாக பல பிரிவுகளாக நீங்கள் பிரிந்து விடுவீர்களே ஆனால் முதலாவதாக அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற ஆபத்து என்ன தெரியுமா? உங்களுடைய தைரியம் எல்லாம் நீங்கள் இழந்து விடுவீர்கள். நீங்கள் பலகீன மிக்கவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் பேசுவீர்கள், உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவருடைய காதுக்கு எடுபடாது. எவ்வளவுதான் நீங்கள் மற்றவர்களிடத்தில் உங்களுடைய உரிமை குரலுக்காக உரிமைக்காக பேசுவீர்கள், கதைப்பீர்கள், நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவீர்கள். போராட்டம் என்பது ஆயுத போராட்டம் அல்ல. உரிமை போராட்டத்திற்காக எழுத்துத்துறையிலே போராடலாம். சாத்வீகமாக இரத்தம் சிந்தா புரட்சியின் மூலமாக நடைபெற்ற பல யுத்தகலங்களை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? செயல்பாட்டின் மூலமாக இப்படியான பல நிகழ்வுகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் தைரியம் இழந்து நீங்கள் பலகீன மிக்கவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய சக்தி இழந்திருப்பீர்கள். அல்லாஹு தஆலா இவை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு எங்களுக்கு என்ன சொல்லுகிறான்? வாழ்க்கையில் நீங்கள் பல கஷ்டங்களை இன்னல்களை துன்பங்களை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீர்களா? வஸ்பிரு, எந்த கட்டத்திலும் நீங்கள் பொறுமை இழந்து விடாதீர்கள். பொறுமை இழந்த சமுதாயமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். எந்த கஷ்டங்கள், எந்த துன்பங்கள், என்ன இன்னல்கள், எவ்வளவு நோய்கள், எவ்வளவு வாழ்க்கை பிரச்சனைகள், எவ்வளவு வியாபாரத்திலே நெருக்கடிகள் வந்தாலும் சரிதான், எதனை இழந்தாலும் சரிதான், அது சொத்துக்களாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், வீட்டில் நாங்கள் அருமையாக எங்களுடைய வீடுகளிலே இருந்த மனைவி பிள்ளைகள் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் மையத்தாக நாங்கள் விளக்க நேரிடலாம், எங்களுடைய சொத்துக்களுக்கு உயிராபத்துக்களுக்கு இப்படியான பல்வேறுபட்ட நிகழ்வுகளின் போது ஏதாவது ஒன்று நடைபெறுகிறதா? வாயில் வந்த வார்த்தைகளை கொண்டு உளறிவிடாமல் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தான் செல்லக்கூடியவர்கள் என்கின்ற அந்த உயரிய ஈமானிய கொள்கையை மனதில் எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பிரிதோர் ஆயத்தில் அல்லாஹு தஆலா இதனை வலிப்படுத்துகிறான், மேலும் உறுதிப்படுத்துகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அந்த உதவியை எதன் மூலமாக தேடுங்கள் தெரியுமா? இரண்டு காரணிகளை அல்லாஹ் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறான். இரண்டு காரணிகளை, இரண்டு அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறான். இந்த இரண்டு அமல்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். ஒன்று என்ன தெரியுமா? முதலாவதாக அல்லாஹ் முதன்மைப்படுத்துவது, முன்னிலைப்படுத்துவது அல்லாஹ் பொறுமையைத்தான் எங்களுக்கு அல்லாஹ் முன்னிலைப்படுத்துகிறான். இரண்டாவதாக சொல்லுகிறான், தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அங்கும் அல்லாஹ் இறுதியாக என்ன சொல்லுகிறான்? பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையாளர்களுடன் தான் அந்த ரப்பி இருந்து கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு தேர்தல் காலத்தை நாங்கள் அண்மித்திருக்கிறோம். இந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் 8வது பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற திங்கட்கிழமை 17ஆம் தேதி அந்த தேர்தல் தினமாக இருப்பதனால் நாட்டின் பல பாகங்களிலும் வேட்பாளர்கள் தங்களுக்கான ஆதரவுகளை திரட்டிக் கொள்வதில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மீடியாக்களின் மூலமாக, ஊடகங்களின் மூலமாக இவைகளை நாங்கள் பார்த்தும் கேட்டும் வருகிறோம். இவைகளை எல்லாம் இன்று சமுதாயம் விழிப்பாக உன்னிப்பாக பார்த்தும் கேட்டும் வரக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். முஸ்லிம்களாகிய எங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு, ஒரு கடப்பாடு இருக்கிறது. வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிப்பது மக்களுடைய கைகளில் இருப்பதாக இருந்தாலும், நாங்கள் அல்லாஹ்வர் ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், புனித இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவர்கள், எங்களுடைய ஈமானிய கொள்கைகளில் ஒன்று, விசுவாசங்களில் ஒன்று, எந்த ஒரு தீர்மானமாக இருந்தாலும் அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், இவற்றையெல்லாம் தீர்மானிப்பவன் அல்லாஹ் என்ற ஒரு உறுதியான கொள்கையிலே, ஈமானியத்திலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் முஸ்லீம்கள், அதில் இருந்து நாங்கள் விடுபட்டு விட முடியாது. அப்படித்தான் நாங்கள் விடுபட்டு விடுவோமையாக இருந்தால் எங்களுடைய ஈமானுக்கு அது பாதிப்பை உண்டாக்கிவிடும், எங்களுடைய ஈமானிலே குறையை உண்டாக்கிவிடும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆட்சியையும் ஆட்சியாளர்களையும் தீர்மானிப்பவன் அல்லாஹ் மாத்திரம்தான் என்ற உறுதியான எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதனை நாங்கள் இன்னும் கொஞ்சம் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஈமானை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனை பற்றியும் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபியே, இந்த சமூகத்தினருக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு வசியத்தை செய்கிறான், ஆலோசனை புத்திமதி சொல்லுகிறான். அல்லாஹும்ம மாலிகல் முல்க், இந்த அரச ஆட்சி பட்டம் பதவி எல்லாம் இருக்கிறதே அல்லாஹு தஆலா, எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சியாளனாக இருக்கிறான், எல்லா மன்னர்களுக்கும் மாமன்னராக அல்லாஹ் திகழ்ந்து கொண்டிருக்கிறார், எல்லா அரசர்களுக்கும் பேரரசனாக அல்லாஹ் திகழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை இந்த உம்மத்துக்கு, சமூகத்தினருக்கு அறிமுகப்படுத்திவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், இந்த அதிகாரம், இந்த பட்டம் பதவிகள், இந்த அந்தஸ்துக்களை அல்லாஹ் இந்த பூமியில யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக கொடுப்பான். அல்லாஹ் கொடுக்க நாடினால் யாரால் இந்த பூமியிலே தடுக்க முடியாது. யாருக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தடுத்து விடுகிறானோ, இந்த முழு உலகமும் சேர்ந்தாலும் அவனுக்கு கொடுத்து விடவும் முடியாது. இது அல்லாஹ்வுடைய வல்லமையில் உள்ளது. அல்லாஹ் யார் தெரியுமா? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், எல்லா வஸ்துக்களின் மீதும் எல்லாவற்றின் மீதும் அல்லாஹ் தான் சக்தி உள்ளவன். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான், மனிதர்களே நீங்களும் விரும்புகிறீர்கள், நானும் விரும்புகிறேன். நீங்கள் விரும்புவது இந்த உலகத்திலே நடைபெறுவதில்லை, நான் விரும்புவதுதான் நடைபெறுகிறது. அல்லாஹ் தன்னுடைய ஆளுமையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறான். நீங்களும் நாடுகிறீர்கள், நானும் நாடுகிறேன், நான் நாடுவதுதானே உலகத்திலே நடைபெறுகிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, துகத்தில் மூல்கமந்தஷா, அல்லாஹ் யாருக்கு ஆட்சியையும் அதிகாரத்தையும் பதவியையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டானோ யாராலும் தடுக்க முடியாது, அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்து விடுவான். தொடராக அல்லாஹ் கூறுகிறான், அந்த அதிகாரத்தையும் அந்த பதவியையும் அந்த வெற்றியையும் யாரிடத்திலிருந்து பறிக்க வேண்டும், யாரிடத்திலிருந்து கலட்ட வேண்டும், அந்த கதிரையிலிருந்து யாரை இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அல்லாஹ் நிச்சயமாக இறக்கித்தான் ஆகுவான். அவர்களை அல்லாஹ் பட்டம் பதவியிலிருந்து அல்லாஹ் கலட்டி ஆகுவான். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த பதவிகளையும் இந்த ஆளுமையான சக்திகளையும் இந்த வெற்றியையும் கொடுத்து சில மக்களை அல்லாஹ் உலகத்திலே கண்ணியப்படுத்துவான், கண்ணியமாக வாழ வைப்பான். இதை இவைகளை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தி, யாரெல்லாம் அலட்சியப்படுத்தி துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ, அல்லாஹ் நாடி அவர்களை இந்த பூமியிலே கேவலப்படுத்துவான், இழிவடைய செய்வான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு தொடராக அல்லாஹ் சொல்லுகிறான், நலவுகள், சிறப்புகள், உலகத்தில் என்ன என்ன நலவுகள் இருக்கிறதோ இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்தில் என்ன கயிறுகள் நடைபெறுகிறதோ அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். இந்த உலகத்திற்கு, உலகத்திலே வாழ வந்த மனித சமுதாயம், உலகத்திலே யார் யாருக்கு எதனை கொடுக்க வேண்டும், யாரிடத்திலும் எதனை பறிக்க வேண்டும், கலட்ட வேண்டும், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் ரப்பாக ஏற்றுக்கொண்ட முஃமின்களான நாங்கள், அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக நாங்கள் இந்த விடயங்களை அணுக வேண்டும். பத்திரிகைகளில் படிப்பதையும் தொலைக்காட்சிகளில் பார்ப்பதையும் கேட்பதையும் வைத்து நாங்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு அல்லது விபரீதமான நிலைமைகளுக்கு நாங்கள் ஆளாகிவிட்டோம். ஆகிவிடக் கூடாது. நடுநிலையான சமுதாயம் நாங்கள், நடுநிலையாக சிந்திக்க கூடியவர்கள், எங்களுடைய புத்தியின் மூலமாக எங்களுடைய சிந்தனையின் மூலமாக ஆற அமர ஓரிடத்தில் உட்கார்ந்திருந்து எதிர்கால நனவுகளை நாங்கள் சிந்தனைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு சமூகத்தின் தலைவிதியை முற்றிலும் மாற்றி அமைக்கின்ற சக்தி அல்லாஹுடைய கையிலே தான் இருக்கிறது. அதனைத்தான் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொல்லி காட்டிவிட்டான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர், உலகத்திலே இருக்கின்ற அனைத்தின் மீதும் அல்லாஹ் தான் சக்தியுள்ளவன், அல்லாஹ் தான் வலுப்புள்ளவன். அல்லாஹுடைய சக்தியை மீறிந்து உலகத்தில் யாராலும் எதனையும் செய்ய முடியாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்கள் வாக்களிப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம். ஜனநாயக நாட்டிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்சியின் மீது ஆதரவு இருக்கலாம், தடுக்க முடியாத ஒன்று. வேட்பாளர்கள் மீதும் அப்படித்தான், கட்சியின் மீது ஆதரவு இருக்கிறது. விரும்பிய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஜனநாயக உரிமை இந்த நாட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே யாருக்கு எவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று நாம் சொல்ல வரவில்லை. வாக்களிக்கக்கூடிய இந்த வாக்களிப்பு இஸ்லாமிய பார்வையில் எங்களுக்கு எதனை சொல்லுகிறது? வாக்களிக்க செல்லுகிறோம், ஓட்டு போட போகின்றோம், இந்த நேரத்தில் இஸ்லாமிய பார்வை எங்களுக்கு இதனை பற்றி என்ன சொல்லுகிறது, வலியுறுத்துகிறது? வாக்களிப்பு, நாங்கள் வாக்களிக்க செல்லுகிறோம், இந்த வாக்களிப்பை நான்கு விதமாக நாங்கள் நோக்கலாம். முதலாவதாக ஷஹாதா, சாட்சி கூறுகிறோம். ஷஹாதா என்பது சாட்சி சொல்லுதல். அதற்கு நாம் வாக்களிக்கும் போது குறித்த வேட்பாளர் சமூகத்தின் தலைமைக்கும் உரிமை குரல் எழுப்பக்கூடியவராகவும் பொருத்தமானவர்களாகவும் அவர் இருக்க வேண்டும் என்று நாம் அவருக்காக வாக்களித்து சாட்சி சொல்லுகிறோம். ஷஹாதாவை அவருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். வாக்களிப்பு இரண்டாவது பார்வை, அது ஒரு ஷஃபாஅத் பரிந்துரை. அது எப்படி அமைகிறது தெரியுமா? நாம் வாக்களிக்கின்ற வேட்பாளர் எம் சமூகத்தின் குறை நிறைகளை பார்த்தும் சமூகத்துக்காக உழைக்கக்கூடியவராக இருப்பார் என்று நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். இதனைத்தான் அரபியிலே ஷஃபாஅத் என்று சொல்லுகிறோம். முதலாவதாக நாங்கள் வாக்களிக்கிறோம், அந்த வாக்களிப்பு ஷஹாதா, இவன் ஒரு நல்லவர் என்று நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம். இரண்டாவது ஷஃபாஅத் செய்கிறோம், பரிந்துரைக்கின்றோம், இவர் எங்களுடைய உரிமைக்காக பேசுவார், எங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவார். இந்த உம்மத்துக்கும் இந்த சமூகத்துக்கும் இந்த நாட்டு நலனுக்கும் இந்த நாட்டினுடைய மேம்பாட்டுக்காக எந்த விதமான குந்தகத்திலும் ஈடுபட மாட்டார், இடையூறுகளை விளைவிக்க மாட்டார், எனவே இவர் சிறந்தவர் தான் என்று நாங்கள் ஷஃபாஅத் சாட்சி சொல்லுகிறோம், பரிந்துரை செய்கிறோம். வாக்களிப்பு அது ஒரு அமானிதம், அது ஒரு அமானா, நம்பகத்தன்மையோடு நாங்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும். அமானிதம் பேணல், நாம் அளிக்கின்ற வாக்கு நமது உரிமை, அது ஒரு அமானிதமும் கூட. அந்த உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்வதும், தகுதியில்லாத வேட்பாளர்களை நாம் தெரிவு செய்வதும் எமது உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்ததாக ஆகிவிடும். எனவே நம்முடைய நம்பிக்கைக்கு மாற்றமாக, எங்களுடைய எண்ணங்களுக்கு மாற்றமாக அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற போது அந்த அமானிதம் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. எனவே வாக்களிப்பு என்பது அமானா. நான்காவதாக வாக்களிப்பு என்பது வக்காலத், பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். நமது வேட்பாளர்கள் சமூகத்தின் உரிமைகளை நிறைவேற்றி வைப்பதற்கு பொருத்தமானவர்கள் என்பதனை நாம் வாக்களிப்பதன் ஊடாக இறைவன் முன் அவர்களை வக்காலத்தாக பொறுப்பு சாட்டுகிறோம். நமது பெருமதியான வாக்குகளை கட்சி, குடும்பம், ஊர், உறவு என்ற உணர்வுகளை தாண்டி தகுதி வாய்ந்தவர்களுக்கு வழங்க நாம் முன்வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஜமியத்துல் உலமா இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு சில ஆலோசனைகளை விடுத்தது. இது நேற்று இன்று வந்த ஒன்று அல்ல. எப்போது இந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கான வழிகாட்டல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஜமியத்துல் உலமா, பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட மறுநாளே இந்த நாட்டு மக்களுக்கான ஒரு முக்கியமான அறிவுறுத்தல்களை பக்கம் பக்கமாக சில ஆலோசனைகளை வழங்கியது. அதில் சில என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்ற சில பல கசப்பான உணர்வுகளின் மூலமாக, கசப்பான நிகழ்வுகளின் மூலமாக இந்த நாட்டு மக்களும் அதிலும் விசேஷமாக முஸ்லிம் சமுதாயம் பட்ட, அனுபவித்த, முகம் கொடுத்த பல இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பல உயிரிழப்புகள், பல சொத்து இழப்புகள் நாங்கள் அறிந்த ஒன்றுதான். அதனுடைய வடுக்கள், அதனுடைய நோவு, அதனுடைய வலி இன்னும் முஸ்லிம் சமூகத்தினுடைய உள்ளத்திலே இருக்கத்தான் செய்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுக்கு ஒரு சுமூகமான நல்லதொரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களிலும் கடந்த காலங்களிலும் பல்வேறுபட்ட தேர்தல்கள் இந்த நாட்டிலே இந்த பூமியிலே நடக்கத்தான் செய்தன. பாதை ஓரங்களில் எங்கு சென்றாலும் மதில் சுவர்கள் எங்களை பார்த்து கையசைப்பதும் எங்களை பார்த்து சிரிப்பதுமாக பல போஸ்டர்களையும் பல காட்சிகளை பார்த்து வந்த எங்களுக்கு இந்த தேர்தல்களை பார்க்கின்ற போது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு ஏதோ ஒரு சுமூகமான ஒரு அமைதியான கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையில் இந்த தேர்தலுடைய காலம் மாஷா அல்லாஹ் இன்று காலை வரைக்கும் ஏதோ ஒரு சுமூகமான நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நல்லாட்சிக்கான ஒரு நல்லாட்சிக்கான சில அடையாளங்களை நம்மால் பார்க்கின்ற போது இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே தொழுது துஆ கேட்க வேண்டும். இந்த நிலைமை இன்னும் நீடிக்க வேண்டும். இந்த நிலைமை இன்னும் வியாபித்து அது மக்களுக்கு மத்தியிலே பரந்த பல தேவைகளோடு நாட்டினுடைய மக்களுடைய மேம்பாடு உயர வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்த நல்ல நிலைமைக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அந்த துஆ எப்படி இருக்க வேண்டும் அதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ரப்பனா, எங்கள் இறைவா, லா துஸல்லித் அலைனா, எங்கள் மீது நீ சாட்டி விடாதே. யாரை சாட்டி விடாதே? யாரை பொறுப்பு சாட்டி விடாதே? யாரை எங்களுக்கு அதிகாரமும் பட்டம் பதவிகளும் கொடுத்து எங்கள் மீது சாட்டி விடாதே தெரியுமா? மன்லாயினா, எந்த விடயங்களிலே உன்னை பயப்படாமல் இந்த நாட்டு மக்களையும் சமூகத்தையும் முஸ்லீம்களை யாரெல்லாம் அடக்கி ஆள முயற்சிப்பார்களோ அப்பேற்பட்ட ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே. அவர்கள் எங்கள் மீது அத்துமீறுவார்கள், வரம்பு மீறுவார்கள், குழப்பங்கள் விளைவிப்பார்கள். பார்க்கிறோமா இல்லையா, எத்தனையோ அந்நிய நாடுகளிலே நடைபெற்ற பல கசப்பான நிகழ்வுகளின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் சொத்துக்களை இழந்தார்கள், சுகங்களை இழந்தார்கள், உயிர்களை இழந்தார்கள். ஏன்? அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தை இழந்து பல இடங்களுக்கு அகதிகளாக சென்ற வரலாற்றை நாங்கள் அண்மை காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் துஆ கேட்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த துஆவை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரப்பனா லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா என்ற துஆவை அரபியில் தெரிந்தவர்கள் ஓதிக்கொள்ளலாம். இல்லை என்றால் அதனுடைய கருத்துக்களையாவது எங்களுக்கு தெரிந்த பாஷையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். முஸ்லிம்களாக இருக்கின்ற நாங்கள் விசேஷமாக துஆவிற்குரிய நேரங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தஹஜ்ஜத்துடைய வேளையிலே தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே நல்ல நிலைமைகளை உண்டாக்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு சார்பான ஆட்சிகள் அமைய வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கான நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சமுதாயத்தை, ஒரு ஆட்சியாளர்களை, ஒரு அரசாங்கத்தை அல்லாஹ் உண்டாக்க வேண்டும். வறுமை, பட்டினி, ஏழ்மை, கஷ்டம், பொருளாதார பிரச்சனை இப்படியான நிலைமைகளிலிருந்து அனைத்து மக்களும் விடுபட்டு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை வாழ வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு பொதுநலம் பேணியவர்களாக தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று வருகின்ற திங்கட்கிழமை சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பதற்கு தகுதியான நாட்கள். நேற்றைய நாள் வியாழக்கிழமையில் நமது நாட்டிலே வாழக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்கள் நோன்பு நோற்றார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். வருகின்ற திங்கட்கிழமையும் நோன்பு நோற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே நோன்பு பிடிக்க முடியுமானவர்கள் நோன்பை நோற்று அந்த திங்கட்கிழமையான அன்றைய நாளையில் எந்த விதமான பேராபத்துகளும் எந்த விதமான அனர்த்தங்களும் அசாதாரண நிகழ்வுகளும் ஏற்பட்டு விடாமல் நல்லதோர் முடிவை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. முஸ்லீம்களின் மீது நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் வைக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உண்டாக்குவாய் என்ற துஆவை நாங்கள் நோன்பு நோத்த நிலையிலே நாங்கள் கேட்க முடியும். அதே போன்று பரந்தான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கின்ற துஆக்களும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்க. எனவே எங்களுடைய அந்த பரதான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கின்ற துஆக்களிலும் நாங்கள் இந்த துஆவை அதிகம் அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலமா சபை இந்த நாட்டுக்கு வழங்கிய நீண்ட நெடிய ஆலோசனை பட்டியலிலிருந்து நான்கு விடயங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு ஞாபகப்படுத்திவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். முதலாவதாக, அல்லாஹ்வின் நாட்டப்படியே இந்த நடைபெறுகின்ற தேர்தலின் முடிவுகள் நடைபெறும், இடம்பெறும். அது வெற்றி யாருக்கோ, யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி, இது எப்படியாக இருந்தாலும் அல்லாஹ் நாடியதே நடக்கும் என்ற ஈமான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஜனநாயக நாடொன்றி பலதரப்பட்ட கட்சிகள் போட்டியிடலாம். எவரும் தான் விரும்பும் வேட்பாளரை ஆதரிப்பது அவரது உரிமையாகும், கடமையாகும். முஸ்லீம்கள் தம் வாக்குரிமையை பயனுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, முஸ்லீம்கள் தம் நாவால், உடல் உறுப்புகளால் எக்குற்றத்துக்கும் ஆளாகிவிடக் கூடாது. வீண் தர்க்கங்களில் ஈடுபடுவது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது, வன் செயல்களில் ஈடுபடுவது, வதந்திகளை பரப்பி மக்களுக்கு மத்தியில் குழப்பமான சில நிலைமைகளை உண்டாக்குகின்ற கெட்ட செயற்பாடுகளை செய்வது அவர்களுடைய ஈமானுக்கே பாதிப்பை உண்டாக்கிவிடும். இவ்வாறான செயல்களிலிருந்து முழுமையாக ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னையும், தன் சமூகத்தையும், குடும்பத்தையும், தான் வாழுகின்ற தெருவையும், தன் மஹல்லாவாசிகளையும் வழிகாட்டி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாலாவது உறுதியான விடயம்தான், தேர்தல் அன்றும் முடிவுகள் வெளியாகும் சந்தர்ப்பங்களிலும் பாதை ஓரங்களில் கூடி நிற்பதும், பொது இடங்களில் கூட்டமாக கூடி நின்று கதைப்பதும், சிரிப்பதும், வெடி பட்டாசுகள் போன்றவற்றை கொளுத்துவதும், இப்படியான நிகழ்வுகள் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் மாற்றுக் கண்கொண்டு பார்க்கின்ற கழுகுகளுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கும். பசாதுகளின் குழப்பங்களையும் ஏற்படுத்துவதற்காக நேரம் காலம் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இது அவர்களுக்கு தீனியாக காலமாக அமைந்துவிடும். எனவே வீணான கூட்டங்கள் கூடுவது, தொழுகை போன்ற அமல்களை நிறைவேற்றி விட்டீர்களா, ஆங்காங்கே கூட்டம் போடாமல் அமைதியாக வீடுகளுக்கு சென்று விடுங்கள். மற்றவர்களுடைய பாதை ஓரங்களுக்கும், வியாபாரிகளுக்கும், பாதையிலே பயணம் செய்யக்கூடியவர்களுக்கும் இடையூறு தராத வகையிலே உங்களுடைய அன்றாட வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் காலம் காலமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருகின்ற புத்திமதிகள் தான். இவைகளையெல்லாம் நான் ஒன்றும் புதிதாக உங்களுக்கு ஞாபகப்படுத்தவில்லை. ஞாபகப்படுத்துவது தீனுடைய கடமையும் தான். எனவேதான் அந்த அடிப்படையில் தான் சில விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அன்றைய நாள் நீங்கள் வாக்களிப்பு செல்வதற்கு முன்னால் தொழுதுவிட்டு, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு, நீங்கள் யாரையெல்லாம் மனதிலே எடுத்திருக்கிறீர்களோ, தீர்மானித்திருக்கிறீர்களோ, நாங்கள் அவருக்காக வாக்களிக்க செல்லுகிறோம். அதன் மூலமாக இந்த வாக்களிப்பை நான் ஒரு அமானிதமாக, ஷஹாதத்தாக, ஒரு ஷஃபாஅத்தாக, ஒரு வக்காலத்தாக நான் அவருக்கு கொடுக்கிறேன். அவரின் மூலமாக இந்த சமூகத்தினருக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நன்மைகள் பயக்கையா அல்லாஹ், நீ தௌஃபீக் செய்வாயாக என்ற துஆவோடு செல்லுவோம். எல்லாம் வந்த அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிக்கல்வானாக. யா அல்லாஹ், எங்கள் குற்றம் குறைகளை மன்னிக்கல்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மனை மக்கள் குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்து மண்ணறையில் வாழ்கின்ற அந்த மருகங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. நடைபெறவிருக்கின்ற தேர்தலை யா அல்லாஹ் நல்லதொரு சுமூகமான தேர்தலாக நடைபெற்று முஸ்லிம்களுக்கும் விசேஷமாக இந்த நாட்டு மக்களுடைய மேம்பாட்டுக்காக, நலவுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்லாட்சிக்கான ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்த யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த விதமான பேராபத்துகளும் அசாதாரண நிகழ்வுகளும் ஏற்பட்டு விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாத்தல்வாயாக. நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் யா அல்லாஹ் நீ கொடுத்தல்வாயாக. இந்த வருடம் யார் யாரெல்லாம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற முன்னாயத்தங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் உதவி செய்வாயாக. உடலிலும் உள்ளத்திலும் யா அல்லாஹ் நீ தக்வாவை நிரப்பமாக கொடுத்து நல்ல சக்தியை கொடுத்தல்வாயாக. எங்கள் அனைவருடைய துஆவையும் கபூல் செய்வாயாக. வா ஹம்துல்லாஹ்.